கண்களை மூடி ஜபிப்போம். கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். சபைக்கு இன்றைக்கு நீர் அழைத்து வந்த எல்லோருக்கும் கர்த்தாவே நான் துதிக்கிறேன். தகப்பனே, உங்களுடைய பொக்கிஷ வார்த்தைகளை கேட்கிற இந்த வேளையில் என் கர்த்தரோடைய வார்த்தைகளின் வல்லமை தன்னுடைய ஜனங்களுக்கு தன் இருதயங்களுக்கு பலதாய் இறங்கட்டும் என்று நான் ஜபிக்கிறேன். தகப்பனே, என்னை உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் மூடி மறைங்க. கர்த்தாவே, உங்களுடைய சித்தத்தின்படி உங்கள் பொக்கிஷ வார்த்தைகளை நான் எடுத்துரைக்க நீர் எனக்கு பலனை தருவீர் என்று ஜபிக்கிறேன். Overcoming the powers of darkness, Lord, but possessing your promises, I pray this prayer in the name of my Lord and Savior, Jesus Christ. Amen. Greetings to you all in the name of our Lord and Savior. Today, we are going to turn our Bibles to a very, very short verse. கடந்த வாரம் இரண்டு வார்த்தைகளை குறித்து ஒரு பிரசனத்தை பார்த்தோம். இயேசு கண்ணீர் விட்டார், த லார்ட் வெப்ட் என்ற இரண்டு வார்த்தைகளை பார்த்தோம். அந்த இரண்டு வார்த்தைக்குள்ளாக அடங்கியிருக்கிற சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு ஒன்று ராஜாக்கள் 19:4 நிகராய் நம்மளுடைய வேதங்களை நாங்கள் திருப்பப் போகிறோம். அதில் ஒரு சிறிய பகுதியை மட்டும் இன்றைக்கு மைய பகுதியாக எடுத்து இன்றோட செய்தியை பார்க்க போகிறோம். டுடே வி ஆர் கோயிங் டு லுக் அட் தி புக் ஆஃப் 1 கிங்ஸ் சாப்டர் 19:4, and we're going to look at a very small part of that verse. In here we see the prophet Elia andavarai kurithu sonna vaarthaigal. The prophet says, I have had enough, Lord. Avan solgirar, போதும் கர்த்தாவே என்று மனதில் இருக்கிற ஒரு பாரத்தை வைத்து தன்னுடைய வாயின் வண்ணமாக பேசின வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். These words are spoken by the prophet Elijah in his great distress in the presence of God. He says, Lord, I have had enough. ஆண்டவரே, எனக்கு போதும் என்று சொன்ன ஒரு வார்த்தைகள். இந்த வார்த்தைகளிலிருந்து இன்றைக்கு நாம் என்ன செய்தியை, நாம் என்ன சத்தியங்களை அறிந்து கொள்ளப் போகிறோம் என்று நம்ம பார்ப்போம். முதலில் அந்த வசனம் அடங்கி இருக்கிற அந்த bigger picture-ஐ நாம் முதலில் பார்க்க போகிறோம். We are first going to zoom out from those three little words and we are going to look at the greater context. The book of 1 Kings chapter 19 verses 3 and 4. ஒன்று ராஜாக்கள் 19:3 வசனங்கள் 3-4 நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். Elijah was afraid and ran for his life. When he came to Beersheba in Judah, he left his servant there while he himself went a day's journey into the wilderness. He came to a broom bush, sat down under it and prayed that he might die. I have had enough, Lord, he said. Take my life. In the vasanangalil, Elia, ஒரு பயணத்தில் அவன் செல்கிறான். அவன் என்ன பயணத்தில் செல்கிறான் என்றால், அவனுடைய உயிருக்கு அஞ்சி ஓடுகிற ஒரு பாதையில் அவன் ஓடுகிறான். இந்த வசனத்தில் பார்த்தீர்கள் எழுதியிருக்கிறது, எலைஷா வனாந்திரத்துக்குள்ளாக ஒரு நாள் பயணத்தை அவன் மேற்கொண்டு ஒரு இடத்தில் வந்து சூரை செடியின் அடியில் உட்கார்ந்து அவன் கர்த்தரிடத்தில் கண்ணீரை விட்டு அவன் சொல்கிறான், எனக்கு போதும் கர்த்தாவே, எனக்கு போதும், என் ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எலையா ஆண்டவரை குறித்து சொல்கிற ஒரு வசனம். இந்த வசனத்தை புரிந்து முதல்ல புரிந்து கொண்டு பின்பாக அந்த மூன்று வார்த்தைகளில் அடங்கிய சத்தியம் நமக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகும் என்று பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ஸ் அண்ட் தென் சி ஹவு தோஸ் த்ரீ வேர்ட்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு அஸ். The first question I have to you is, who is Elijah running from? Who is Elijah running from? யாரை விட்டு எலையா ஓடுகிறான் என்ற கேள்வியை கேட்டோம் என்றால், அந்த ஒன்று ராஜாக்கள் 19:4 படிக்கும் பொழுது அதில் தெளிவாக போட்டிருக்குது, எசபெலிலிருந்து இந்த மனிதன் தன் உயிருக்கு பயந்து ஓடுகிறான். The prophet Elijah, the Bible very clearly says in the book of 1 Kings 19, is running away from this woman Jezebel. The second question is, why is he running away? அவன் ஏன் தன் உயிருக்காக பயந்து ஓடுகிறான் என்று கேட்டோம் என்றால், ஒன்று ராஜாக்கள் 18:18, the book of 1 Kings chapter 18, if you read it, it has an awesome story. அந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால், எலையா செய்த ஒரு அற்புதமான செயலை குறித்து அந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கும். என்ன, எதை குறித்து எழுதியிருக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கார்மேல் பர்வதத்தில் தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் மத்தியில் நிரூபித்து அந்த நிமித்தமாக அந்த கள்ள தீர்க்க தரிசிகள் ஒருவரையும் விடாமல் அவன் சாவடிக்கிறான் என்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியும். In the book of 1 Kings 18, it is very clear and it is an awesome wonder, miracle that Elijah performs on the Mount of Carmel. It is a well-known story where the Bible says that he challenges the prophets of Baal and he demonstrates to them the awesome power of the one true God, and then he follows that up by taking the sword and killing all the false prophets of Baal. அவன் அந்த கள்ள தீர்க்க தரிசிகள் ஒருவரையும் விடாமல் அவன் வீழ்த்தியதன் நிமித்தம் எசபேலின் மனதில் ஒரு கோபம். அந்த கோபத்தின் நிமித்தம் அந்த பெண்மணி இவரை உயிர்காக அவள் பின்தொடர்ந்து வருகிறார். That is the reason we see here that Elijah is running. ஏன் ஓடுகிறான்? எசபேலிலிருந்து ஓடுகிறான். அவன் எங்கே ஓடுகிறான் என்று பார்த்தீர்கள் என்றால், this verse is a very beautiful verse in the Bible. நம்முடைய இந்திய தேசத்தில் அநேக முறை இந்திய தேசத்தின் புகழை குறித்து பேசும் பொழுது அநேகர் சொல்லுவார்கள், ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி, கன்னியாகுமரி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி என்று அநேக இடங்களில் சொல்லி நாம் கேட்டிருப்போம். In India, when we describe the country, we see many a times it is mentioned from Kashmir to Kanyakumari endru. Adhe polave dhaan vedathil anega idangalil vasanangal undu. Andha vasanangal paarthom endral from Dan to Beersheba endra vasanangal nammal paarthom. Eppadi merkil, how in the north we have Kashmir and in the south we have Kanyakumari. In the time of the Bible, in the time of the prophets, there was Dan which was in the north of the country and Beersheba in the south of the country. அதே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் அநேக முறை உங்களிடத்தில் நான் சொல்லியிருப்பேன், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது அதை பல டைமென்ஷன்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மளால் பார்க்க முடியும். When we read the word of God, you can read the word of God in multiple dimensions. And many a times, it is important that we read them in those many dimensions because through understanding of all of them, the word of God becomes alive for us. அந்த பல டைமென்ஷன் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானித்தாலும் அந்த வசனங்கள் இருக்கிற தெளிவு நம் இருதயத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறார். அதே போலவே தான் இந்த இடத்தில் we have to understand the topology and the geography of where this verse is taking place. Mount Carmel நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரேல் தேசத்தில் அந்த காலங்களில் north of the country இருந்தது. The Mount Carmel is somewhere in the north of the country. சாலமன் ராஜாவுக்கு பின்பாக இஸ்ரேல் தேசம் இரண்டாக உடைந்தது. The northern kingdom was called Israel and the southern kingdom was called Judah. This Mount Carmel is a part of the northern kingdom of Israel. It is on that mountain, அந்த பர்வதத்தின் மேல்தான் எலையா என்ன செய்கிறான், கள்ள தீர்க்க தரிசிகள் முன்பாக கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காண்பிக்கிறார். காண்பித்த பிறகு எசபேல் சொல்லுகிறாள், நாளைய தினம் வருவதற்கு முன்பாக நீ என் தீர்க்க தரிசிகளுக்கு என்ன காரியம் செய்தாரே அதே காரியம் உன் வாழ்க்கையை நான் செய்யாமல் விடுவதில்லை என்று சொல்லும் பொழுது, when Jezebel tells Elijah the prophet that what you did to my prophets, by tomorrow I will do to you என்று சொன்ன பொழுது, இந்த மனிதன் தனக்கு உயிருக்காக பயந்து அவன் ஓடுகிறான். He runs from the north of the country and he reaches the southmost tip of the nation Israel. இஸ்ரேல் தேசத்தின் சவுத்தில் இருக்கிற கடைசி பட்டணத்திற்கு அந்த மனிதன் வருகிறான். அந்த பட்டணம் பேர்தான் பெர்சிபா. எப்படி காஷ்மீர்லேருந்து ஓட ஆரம்பித்து கன்னியாகுமரி வந்து எப்படி ஒரு மனிதன் களைத்து போவானோ அதுபோன்று இந்த மனிதன் அந்த பெண்மணியை குறித்து பயந்து ஓடி வந்த ஒரு மனிதன். Next, if we ask the question, where does he reach? He doesn't stop in Beersheba. The Bible says, அவன் பெர்சிபாக்கு வந்த பொழுது தன் வேலைக்காரனை அந்த இடத்தில் விட்டுவிட்டு இன்னும் ஒரு நாள் பயணம் வனாந்திரத்துக்குள்ளாக அவன் பயணித்து செல்கிறான். The Bible says, Elijah goes into the wilderness for a whole day. அப்பொழுதுதான் அவன் களைத்து போயிருந்த பொழுது வேதத்தில் எழுதியிருக்குது, சூரை செடியின் அடியில் அவன் படுத்தான். He is so tired that the Bible says he rests under a broom bush. அந்த இடத்தில் அவன் மிகவும் மனதில் ஒரு வேதனையோடு கர்த்தரை பார்த்து சொல்கிறான், உமக்காக நான் சேவை செய்தவன் கர்த்தாவே, I am your true prophet, Lord. I stood amongst the false prophets and declared your power, Lord. But look at your people, Israel. உங்களுடைய ஜனங்கள் செய்வதை பாருங்க கர்த்தாவே, எல்லா தீர்க்கதரிசிகளும் அவர்கள் சாவடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மட்டும் தப்பியிருக்கிறேன், என்னையும் அவள் மரணம் டு கில் மீ லார்ட், தே ஆர் சர்ச்சிங் ஃபார் மீ என்று சொல்லி அவன் மனதை ஊற்றி கர்த்தரிடத்தில் ஜபி நிற்கிறான். அந்த பொழுதில் ஹீ கிவ்ஸ் அப் இஸ் ஹார்ட். வேதத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கு, அந்த மனிதனுக்கு நிகழ்ந்த இந்த சூழ்நிலை நிமித்தமாக அவன் மிகவும் வேதனை அடைந்து அவன் சொல்கிறான், போதும் கர்த்தாவே, நான் ஜீவித்தது போதும், என் ஜீவனையே நீர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த மனிதனின் வார்த்தையிலிருந்து வருகிற வார்த்தைகள். அவன் என்ன ஜபிக்கிறான், கர்த்தாவே நான் ஜீவிப்பது நன்றல்ல, கர்த்தாவே நான் மரித்து போவதே நல்லது என்று சொல்கிறான். எந்த இடத்தில் நின்று அவன் அந்த வார்த்தைகளை சொல்கிறான், he says those words when he is sitting under the broom bush. Who is this man Elisha? இந்த மனிதன் எலியா யார் என்று ஒரு கேள்வியை நாம் கேட்டோம் என்றால், this is the second dimension to understand this verse. The first dimension was about understanding the geography of where this is taking place. எந்த இடத்தில் நடந்தது என்று நாம் புரிந்து கொண்டோம். இரண்டாவது, இந்த மனிதன் யார் என்று நாம் ஒரு கேள்வி கேட்டோம் என்றால், in the Bible there are many prophets, பல தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் நாம் காண்போம். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளை குறித்து பல காரியங்கள் எழுதியிருக்கிறது. அதே போன்ற இந்த மனிதனும் ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் இவன் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல. த பைபிள் இஸ் வெரி கிளியர் தட் எலிஷா இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி ப்ராஃபட். த பைபிள் கிவ்ஸ் திஸ் மேன் சம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். For those of you who don't know the very meaning of this man's name, inda manidanoda perukke enna artham endral kartare deivam endradhan anda manidanoda perukku artham. What does his name stand for? It says my God is the Lord. Avanoda pere enna pere avan sumandirukkar, kartare deivam endra pere sumandirukkar. Inda manidanin vaalkail kartar seidha kaaryangal ellam neengal ondru raajakal puthagathil padithu paarthirgendral avar inda manidanin vaalkaila seidha காரியங்கள் எல்லாம் சாதாரண காரியங்களே இல்லை. கர்த்தர் அந்த காரியங்களை, why did the Lord carry out these extraordinary things in this man's life? There was a purpose, a reason for why the Lord carried these things out in this man. We see in the book of 1 Kings 18, ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். ஆங்கிலத்தில் 1வது வசனம் எழுதி இருக்கிறது, as the Lord the God of Israel lives whom I serve, there will neither be dew nor rain in the next few years except at my word. இந்த மனிதன் என்ன செய்கிறான், ஒரு காலகட்டத்தில் ஏகாப் அரசன் முன்பாக நின்று, he stands before the king of Israel Ahab and he challenges that man. He says it is only through my word, நான் வார்த்தை சொன்னால் தான் உன்னுடைய தேசத்தில் மழை விழும், நான் என் வார்த்தையை சொன்னால்தான் உன் தேசத்தில் பனி கொட்டும் என்று சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. அவன் அதை சொல்லிவிட்டு அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவாமல் போனதல்ல, அவன் சொன்னபடியே கர்த்தர் அவன் வார்த்தைக்கு கனத்தை தந்தான். வாட் எவர் திஸ் மேன் ஸ்டுட் அண்ட் சேலஞ்ச்ட் பிஃபோர் த கிங் ஏஹாப், த பைபிள் இஸ் வெரி கிளியர் தட் இட் ஹேப்பன்ட் ஆஸ் ஈ செட். யார் இந்த மனிதன், கர்த்தரின் நாமத்தில் ஒரு ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக நின்று அவன் சொல்லுகிறான், உன் தேசத்தில் நான் வார்த்தை சொல்லாமல் விட்டால் மழையும் இல்லை பனியும் இல்லை என்று சொன்ன ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. இப்பொழுது இந்த தீர்க்கதரிசியை எங்கே பார்க்கிறோம், தன்னோடு உயிருக்கே பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே போலவே 18வது அதிகாரம் 1 Kings chapter 18 verse 6 the Bible says the ravens brought him bread and meat. In the morning, bread and meat. In the evening, he drank from the brook. இந்த வசனங்கள் எதை குறித்து இருக்கிறது என்றால், இந்த எலியா இடத்தில் ஒரு தருணத்தில் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், இந்த இடத்தில் நீ இருக்க வேண்டாம், travel west. An instruction comes to Elijah. And we see in the Bible, in the book of 1 Kings 18, God provides for this man. In the manidhan vanandharathil irukkum poludhe kaagangalai kondu indha manidhanai poshithar kathar. அவர் சொன்ன காரியங்களை இந்த மனிதன் செய்த பொழுது அந்த மனிதனின் உயிருக்கு வருகிற தீங்கிலிருந்து கர்த்தர் இந்த மனிதனை ப்ரொடெக்ட் செய்தான். வி ஆர் லுக்கிங் அட் த க்வெஸ்டன் அஸ் டு ஹூ இஸ் திஸ் மேன் எலிஷா. வி ஸ்டார்டட் வித் இஸ் ஓன் நேம் விச் மீன்ஸ் தட் மை காட் இஸ் லார்ட். அவன் பேரே கர்த்தரே தெய்வம் என்று சொல்கிற ஒரு பெயர். அந்த மனிதனின் வார்த்தைக்கு இருந்த கனத்தை நாம் பார்த்தோம். அவன் சொல்லி ஒரு தேசத்திற்கு மழையும் வரவில்லை பனியும் வரவில்லை. அது மட்டுமல்ல, கர்த்தர் அவனுக்கு தந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனின் படி அவன் ஒபே செய்து சென்ற பொழுது, வேதத்தில் 18வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, கர்த்தர் காகத்தை வைத்து இந்த மனுஷனை போஷித்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இதே மனிதன் என் வாழ்க்கையில் தான் 1 Kings 17 இந்த புக் 1 Kings 17 தி பைபிள் சேஸ் ஃபார் த ஜார் ஆஃப் ஃப்ளார் வாஸ் நாட் யூஸ்ட் அப் அண்ட் த ஜக் ஆஃப் ஆயில் டிட் நாட் ரன் ட்ரை இன் கீப்பிங் வித் த வேர்ட் த லார்ட் ஹட் ஸ்போக்கன் த்ரூ த ப்ராஃபட் எலைஷா. இந்த வசனம் ஒரு சாதாரண வசனம் அல்ல. நாம் இந்த வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை நாம் அறிவோம். வி ஆல் நோ த மிரக்கிள் தட் எலைஷா பெர்ஃபார்ம்ஸ் வேர் தி ஃப்ளார் அண்ட் தி ஆயில் டஸ் நாட் ரன் ட்ரை அட் ஆல். பட் இஃப் யூ லுக் அட் தீஸ் வேர்ட்ஸ் டெல் அஸ் மோர் தன் தட். வெறும் அந்த காரியத்தை மட்டும் குறித்து சொல்லவில்லை, அதில் இருக்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். அவன் சொல்லுகிறான், அந்த ஹி லுக்ஸ் அட் த விடோ, எலைஷா லுக்ஸ் அட் த விடோ அண்ட் சேஸ் தி ஃப்ளார் வில் நாட் பி யூஸ்ட் அப், தி ஆயில் வில் நாட் ரன் ட்ரை டில் த ஃபேமின் இஸ் finished. And then the Bible goes on to say, in keeping with the word the Lord spoke to Elijah. என்ன சொல்லுகிறது? கர்த்தர் இந்த மனிதனின் நாவை வைத்து அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு இணங்க அந்த பெண்மணியின் வீட்டில் மாவும் குறையவில்லை எண்ணெயும் குறையவில்லையாம். அப்பொழுது இந்த மனிதன் யார்? கர்த்தரிடத்திலிருந்து கேட்கிற வார்த்தைகளை அவன் பேசும் பொழுது அவனை கர்த்தர் ஒரு கருவியாய் பயன்படுத்தின ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. So now I also answer the question as who is Elijah, the second dimension to understand this verse. The first dimension is, where is this happening? Why is this happening? Who is he running from? The second dimension we saw here is, who is this man? நன்றாய் நாம் அறிவோம், இவன் சாதாரண மனிதன் அல்ல, கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தெய்வ மனிதன், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இவன் மூலியமாக இவன் பேசின வார்த்தைகளுக்கு கனம் தந்தவர் தான் கர்த்தர். இவன் வாயில் இருக்கிற வார்த்தைகளை கர்த்தர் தன் வார்த்தைகளை வைத்து பிறருக்கு சொன்ன ஆலோசனை உள்ள மனிதன் தான் இந்த எலையா என்பவன். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் ஏன் பயன்படுத்துகிறார்? Many a times in the world today, when we look at people around us, அநேக இடங்களில் நான் தீர்க்கதரிசி என்று சொல்லி பல நபர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்கள் தீர்க்கதரிசியா இல்லையா என்று சொல்வது என்னோட வேலை இல்லை. பட் ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட் டு யூ தட் வென் அ மேன் ஸ்டாண்ட்ஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அ கிறிஸ்டியன் காட் அண்ட் ஹி சேஸ் ஐ எம் அ ப்ராஃபட், வாட் இஸ் அ ப்ராஃபட் டூ? அ ப்ராஃபட்ஸ் ஜாப் இஸ் டு டாக் அபவுட் த திங்ஸ் தட் ஆர் டு கம், வரப்போகிறதை குறித்து அவன் சொல்லுவது தான் ஒரு தீர்க்கதரிசியின் வேலை. கர்த்தர் என்ன தன் ஜனத்திற்கு சொல்ல வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறாரோ அந்த வார்த்தைகளை கவனமாக பொறுமையாக நின்று பெற்று தன் பிள்ளைகளுக்கு எடுத்துரைப்பதுதான் ஒரு தீர்க்கதரிசியோட வேலை. அவன் ஏன் அந்த வேலையை செய்கிறான்? Why does a prophet do what a prophet does? The answer to that is very simple. The glory of all that a prophet does belongs to God. எல்லா கணமும் ஒரு தீர்க்கதரிசியின் மூலியமாக வருகிற எல்லா கணத்துக்கு உரியவர் யார் என்று பார்த்தால் ஆண்டவர் தான். ஏனெனில் ஒரு தீர்க்கதரிசியை அவர் ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறார். The Lord uses a prophet as an instrument. Why does he use a prophet as an instrument? He uses a prophet as an instrument for just one purpose, and that purpose is because he loves the people who he sends a prophet to. Hallelujah. ஒரு தீர்க்கதரிசியோட வேலையே கர்த்தருடைய ஜனத்திற்கு மத்தியில் நின்று அவர்கள் தவறான வழியில் செல்லும் பொழுது அவர்களோட வழிகளை சீர்திருத்துவது தான் ஒரு தீர்க்கதரிசியோட வேலை. So therefore, the Lord has placed Elijah in the midst of Israel for one purpose. And what is that purpose? The Bible is very clear throughout the life of Elijah. He uses Elijah as an instrument to correct the ways of the nation Israel. Hallelujah. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீர்க்கதரிசியை நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால், if you meet someone who says that they are a prophet, there is only one job that that man has to do, and that is to be the voice of God in the lives of those people who God loves. Hallelujah. அதுதான் ஒரு தீர்க்கதரிசியோட வேலை. தன்னுடைய புகழுக்கோ தன்னுடைய செல்வத்திற்கோ தன்னுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஒரு தீர்க்கதரிசி அல்ல. அநேக நேரங்களில் நாம் பார்ப்போம், ஓ அந்த மனிதனா, அவரிடத்தில் gift of prophecy இருக்கு, அவரிடத்தில் போனோம் என்றால் அவர் நமக்கு prophecy-ஐ தருவார் என்று. ஆம், கர்த்தர் தீர்க்கதரிசிகளை வைத்து உங்களுக்கு கர்த்தர் அநேக நேரங்களில் அவர் தீர்க்கதரிசனங்களை சொல்லுவார். ஆனால் அது சொல்லுவதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. There is always a reason behind all of that, and that is to set the course of our lives correct. Hallelujah. இந்த வேலையை தான் இந்த மனிதன் இஸ்ரேல் தேசத்திற்கு செய்து வருகிறார். If you look at the Old Testament, the Lord sends prophet after prophet after prophet warning the nation Israel. Israel ஜனத்திற்குள்ளாக தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் அனுப்புகிறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் இஸ்ரேல் தேசத்திற்கு வந்து அந்த மக்களிடத்திலும் அந்த மக்களை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா இடத்திலும் நீங்கள் செய்வது தவறு என்று ஒரு சத்தத்தை தைரியமாக எழுப்பினவர்கள் தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளும். அவர்களுடைய வேலையே அதுதான். சிலர் அவர்கள் வேலையை செய்து முடித்தார்கள், சிலர் அவர்கள் வேலையை செய்து பிடிக்கும் பொழுது மரணத்தையும் அடைகிறார்கள். அந்த வண்ணத்தில் இங்கே நீங்க பார்த்தோம் என்றால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரேல் தேசத்திற்குள்ளாக அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் எலியா. அவன் என்ன செய்கிறான், இந்த தருணத்தில் தன் ஜீவனுக்கே பயந்து ஓடுகிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. அந்த ஓடுகிற அந்த சூழ்நிலையில் அந்த சூரை செடியின் அடியில் உட்கார்ந்து அவன் தன் மனதை கசைந்து அவன் கர்த்தரிடத்தில் சொல்கிறார், போதும் கர்த்தாவே, என் வாழ்க்கையில் நடந்தது போதும், என்னுடைய ஜீவனையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தையை அந்த மனிதன் உரைக்கிறார். அந்த மூன்று வார்த்தைகளை தான் நாம் படித்தோம். இட் வாஸ் தோஸ் த்ரீ வேர்ட்ஸ் தட் வி ஆர் பேயிங் அட்டென்ஷன் டு, விச் இஸ் தீஸ் வேர்ட்ஸ் வேர் திஸ் மேன் ஆஃப் காட் கால்ட் டு பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் காட் சென்ட் அமங்ஸ் காட் பீ people because of the oppression he is facing, he cries out in agony to God and says, Lord, I have had enough, Lord, take my life. இன்றைக்கு இந்த மூன்று வார்த்தைகளை எடுத்து உங்களிடத்தில் நான் சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். பலர் முறை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் பயணத்தில் பல முறை நம்மிடத்தில் ஒரு சிந்தனை, ஒரு யோசனை நம்மளுடைய இருதயங்களில் வரும். Many a times in our Christian life, there comes times in our Christian lives when our heart is heavy before God. We sometimes come to a conclusion that God has abandoned us. கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று நாம் அநேக முறை இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். Who amongst church today hasn't felt this way? Who is there in church today, especially those who walk uttanmanai kartharukku munbaga nadandu than vaalkaiye kartharukku bayandu nadandu kartharukku seluthu vendi ganathai seluthi than jeevanai vaalndu kondirukkum poludhu avanudaiya vaalkaiyil avaludaiya vaalkaiyil sila nindaigal varugirathu. Sometimes terrors and problems come to people's life, those who have been faithful to God, who have been obedient to his calling, who live their life in fear to God. There are times in these people's life when they feel abandoned by God. Hallelujah. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் எல்லாரும் இருந்திருக்கிறோம். We feel abandoned. கர்த்தாவே, என்னை மனிதன் கைவிட்டது இருக்கட்டும், கர்த்தாவே நீங்க என்னை கைவிட்டு இருக்கிறீர் என்று பல முறை நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம் இருதயத்தில் ஒரு எண்ணம் வரும். அப்படிப்பட்ட எண்ணம் இருப்பவர்கள் இன்றைக்கு சபையில் யாராவது நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த வார்த்தைகள் மூலியமாக கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். இஃப் தேர் ஆர் சம் இன் சர்ச் டுடே ஹூ ஆர் கேரிங் திஸ் பர்டன் லைக் எலைஷா, அ மேன் ஆஃப் காட் ஹூ ஹஸ் பீன் அபேண்டன்ட், ஹூ ஃபீல்ஸ் அபேண்டன்ட் பை காட், தென் வி தீஸ் த்ரீ வேர்ட்ஸ் தட் வி ஆர் லுக்கிங் அட், காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. காட் இஸ் சேயிங், தோஸ் ஹூ ஃபீல் அபேண்டன்ட், I have not let go of your hand. அடுத்தது நீங்க பார்த்தீர்கள், கிறிஸ்துவ வாழ்க்கையின் பயணத்தில் நாம் ஜபிப்பும் பொழுது, நாம் ஜபிப்பது நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் சந்தோஷம் அடைகிறோம். சந்தோஷம் மட்டும் அடைவதில்லை. We don't only be happy when we get what God gives us. We also come to a conclusion that we must be God's favorite. நான் கர்த்தரோட செல்ல பிள்ளை, அதனால் கர்த்தர் எனக்கு சில காரியங்களை செய்கிறார் என்று நாம் அநேக முறை நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் தீர்மானித்துக் கொள்கிறோம். We come to a conclusion, I must be something special before God because I pray to him and God answers my prayers. But there comes time in a Christian's life when we pray. நாம் ஜபிக்கிறோம், கர்த்தரிட்ட பல நாள் போராடி போராடி ஜபிக்கிற ஜபங்கள், எல்லார் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு ஜபம் இருக்கிறது. அந்த ஜபம் கேளாமல் போன ஜபமாக இருக்கிறது. Many a times there are prayers in our life when we have asked and pleaded before God and those prayers have not been answered. அந்த சமயத்தில் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய நம்பிக்கையை நாம் இழக்கிறோம். What happens? We start trusting in God. A big question mark arises on a Christian life. Is my father really true? Has he really called me to serve him? Is he calling me to do his purpose? Is God walking along with me? Has it really been Him who has been leading me all my life? கர்த்தர்தான் என்னை இதுவரை வழிநடத்தி வந்தாரோ? ஒருவேளை என் ஞானமாக இருக்குமோ? ஒருவேளை என் பேச்சு திறதால் இருக்குமோ? ஒருவேளை நான் படித்த படிப்பால் இருக்குமோ? அப்படின்ட்டு கிறிஸ்துவர்கள் அநேகருக்கு ஒரு தருணம் ஒரு வாழ்க்கையில் வரும், அப்பொழுது இந்த சந்தேகங்கள் அவர்களுடைய இருதயத்தில் எழும். ஹல்லேலூயா. Who in church today hasn't had such a situation in your Christian life? Who can confidently say, Lord, I have never doubted you, Lord. Whatever may be, Lord, I have always remained faithful to you. என்று சொல்லியிருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நல்லது. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை. ஆனால் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம், சூழ்நிலைகள் வரும். சாதாரண சூழ்நிலைகள் அல்ல, நம்மளுடைய அடியையே அது ஆற்றுகிறவர் சூழ்நிலை வரும் பொழுது நாம் நம் நம்பிக்கையை இழந்து போகிறோம். We give up trusting to God. If there are some in church today, இன்றைக்கு சபையில் இப்படிப்பட்ட இரண்டு சூழ்நிலைகளில் யாராவது நீங்கள் சபைக்கு வந்திருந்தால், கர்த்தர் என்னை கைவிட்டால், கர்த்தர் என்னை மறந்து போனார் என்று ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இன்றைக்கு சபையில் வந்திருந்தீர்கள் என்றால், உங்களிடத்தில் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். Through these three words, God is speaking to you. God is saying, I am not someone who calls and takes you temporarily and forgets you. இது நீங்கள் பார்த்தோம் என்றால், பலர் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து யான் ஜீவிப்பதே நல்லன்று என்று சொல்லி ஒரு தருணத்திற்கு சில கிறிஸ்துவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐ நோ இன் மை பர்சனல் லைஃப் கிறிஸ்டியன்ஸ் ஹூ ஹவ் கம் டு அ பாயிண்ட் வேர் தே ஈவன் செட் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் மீ லிவிங். நான் ஜீவிப்பதற்கு ஒரு காரணமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த கிறிஸ்துவர்களும் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் கர்த்தரோடைய தீர்க்கதரிசி எலியா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். அவன் இஸ்ரேல் தேசத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அவன் கர்த்தர் நேசித்த ஜனத்தின் மத்தியில் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி எதிராய் சாத்தான் கிரியைகளை செய்கிறான். யார் மூலியமாக சாத்தான் கிரியை செய்கிறான்? எசபெலை வைத்து அந்த மனிதனோடைய மினிஸ்ட்ரியை அவன் அட்டாக் செய்கிறான். ஹல்லேலூயா. இன் திஸ் இன்ஸ்டன்ஸ் இட் இஸ் வெரி கிளியர் டு சி வாட் இஸ் ஹேப்பனிங். அ மேன் ஆஃப் காட் ஹூ ஸ்டாண்ட்ஸ் ஜெலஸ்லி ஃபார் காட்ஸ் கிங்டம், இமீடியட்லி திஸ் மேன் கம்ஸ் அண்டர் அட்டாக் ஆஃப் ஜெசபல். The Bible says that Jezebel is so hell-bound on taking this man's life. This great prophet of God, கர்த்தருடைய வல்லமையான தீர்க்கதரிசி கர்த்தருக்கு நிற்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் லேண்ட் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் சில சமயம் ஆவிக்குரிய யுத்தங்கள் வரும். இந்த ஆவிக்குரிய யுத்தங்களை குறித்து சபையில் பேசும் பொழுது சபையில் இரண்டு ஜனத்தார் இருப்பார்கள். ஒன்று இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை சிறுமைப்படுத்துவார்கள். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கிறது தான் பாஸ்டர், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சொல்லி வச்ச வசனங்கள், இந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஆவியக்குரிய யுத்தங்கள் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்புகிற ஒரு தரமான மக்கள். இன்னொரு தரமான மக்கள் நீங்கள் பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவ சபையில் எல்லாவற்றையும் இது ஆவியக்குரிய யுத்தம். ஒரு சிறு சண்டை நடந்தால் திஸ் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பேட்டில், ஒரு நோய் வந்ததுன்னா திஸ் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பேட்டில், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா திஸ் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பேட்டில். மை பாயிண்ட் டு மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், amongst the Christian church today, there are people in these two extremes. One who belittle spiritual battles. Another group of people who give it so much attention when it is not due. But that doesn't diminish from the truth of the word of God. Hallelujah. நீ இந்த இடத்தில் இருந்தாயோ, அதை சிறுமைப்படுத்தி கொண்டு இருப்பாயோ, இல்லை இந்த இடத்தில் அதை எல்லா சூழ்நிலைக்கு அப்ளை பண்ணி இருந்தாயோ, கர்த்தருடைய வார்த்தையோடைய சத்தியங்கள் மாறுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையோட சத்தியங்கள் என்ன? நன்றாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அழைக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் அவனுடைய யுத்தம் மனிதர்களிடத்தில் இல்லை. The battle of a Christian is not with man. The book of Ephesians is very clear in what it says. My point here, my brothers and sisters in Christ, is to give you this clarity. For the child of God, sometimes in their Christian life, they go through spiritual battles. Hallelujah. A mature Christian is able to understand those battles that are not human natured, those battles that come from the powers of darkness. Hallelujah. How many of you in church today have experienced being in the center of such a spiritual battle? எத்தனை பேர் இன்றைக்கு சபையில் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தின் மத்தியில் நீங்கள் போராடி இருக்கிறீர்கள் என்று நான் ஒரு கேள்வி எழுப்பினேன். என்னவென்றால், உங்களுக்கு நன்றாய் தெரியும், when you are in the midst of a spiritual battle, my brothers and sisters in Christ, the onslaught will not be ordinarily. It will come to you from many directions. பல திசைகளிலிருந்து, பல மனிதர்களிடமிருந்து, பல சூழ்நிலையிலிருந்து உன்மேல் தாக்குதல்கள் வரும். When that happens, when you open your eyes, you will be able to see as a Christian that you are going through a spiritual battle. Hallelujah. How many of you in church today have experienced a spiritual battle? If you experience a spiritual battle, there are two things I want to tell you this afternoon. Number one, it will only come to a true child of God. Hallelujah. தேவனுக்கு யார் உத்தமனாய் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கிறாளோ அவளுடைய வாழ்க்கையில் தான் இந்த யுத்தங்கள் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட யுத்தங்களின் பாதைகளை நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால், then the Lord says, cheer up, for you are a soldier of God, because such battles come in whose life? It comes in the life of those who live their lives faithful to God. Hallelujah. Secondly, why does that spiritual battle come to you? There is only one reason why a Christian goes through that spiritual battle. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய யுத்தத்தை கடந்து செல்வதற்கு ஒரே ஒரு காரியம்தான் இருக்கும். அந்த காரியம் என்னவென்று கேட்டீரென்றால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை பிசாசானவன் சீர்குலைப்பதற்கு தான் அந்த யுத்தம் வரும். ஹல்லேலூயா. தெர் இஸ் நோ அதர் ரீசன் பிப்ளிக்கலி ஆஃப் வை அ சர்வன்ட் ஆஃப் காட் கோஸ் த்ரூ அண்ட் ஆன்ஸ்லாட் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் பேட்டில். ஹல்லேலூயா. அம் ஐ மேக்கிங் சென்ஸ் டு யூ? இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ சச் அ ஸ்பிரிச்சுவல் பேட்டில், தென் த லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. ஹூ வில் பி த ரீசன் ஃபார் தட் ஸ்பிரிச்சுவல் பேட்டில்? இட் வில் ஆல்வேஸ் பி த பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ். Why would you have that spiritual battle? அந்த யுத்தங்கள் ஏன் உன் வாழ்க்கையில் இருக்கும்? ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இப்படி சொல்லும் பொழுதுதான் அநேகர் யோசிப்பார், ஒரு வேலை கர்த்தர் என்னை மிகவும் ஆசீர்வாதிக்க போகிறார், என ஒரு பெரிய வீடை தரப்போகிறார், பெரிய வேலையில் உறவை தரப்போகிறார் என்று சிலர் எண்ணினால், நான் சொல்வது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அல்ல. அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், if you believe you have been called for a purpose, the blessings are only the additives to it. The primary purpose is God will use you to fulfill his purpose. Hallelujah. அவருடைய திட்டத்தை உன் வாழ்க்கையை நிறைவேற்றதான் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். Hallelujah. அது ஒரு நாளும் கிறிஸ்தவர்கள் மறந்து போக கூடாது. You feel special with God? Do you feel that you are having the favor of God? கர்த்தருடைய காரணத்தை உன் வாழ்க்கையில் பார்க்கிறாயா? வேலை ஸ்தானத்தில் எதிர்பாராத பாராட்டுகள் வருகிறதா? நீ உனக்கு தகுதி இல்லாத இடங்களெல்லாம் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிற காரணம் என்னவென்றால், உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. First we must understand that God has a purpose in my life. கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு சபையில் கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, கர்த்தர் என்னை கைவிட்ட நிமித்தம் என் நம்பிக்கை இழந்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால், கண்களை திறந்து உங்களை சுற்றி ஒரு விசை பாருங்கள். மேபி யூஆர் இன் த மிட்ஸ் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் பேட்டில். நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தின் மத்தியில் இருக்கலாம். அந்த யுத்தம் ஏனென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எலியாவின் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். என்ன திட்டத்தை வைத்திருந்தார்? தன் தீர்க்கதரிசியை வைத்து தவறான வழிகளில் செல்கிற தான் நேசித்த ஜனத்தாரை சீர்திருத்தி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாதைகளுக்கு திரும்ப வருவதற்கு தான் எலியா தீர்க்கதரிசியை பிறந்தார். எலியா தீர்க்கதரிசி மேல் கர்த்தருடைய அனாயிண்டிங் இருந்தது. அவன் மூலியமாக கர்த்தர் அநேக காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அதே போன்று இன்றைய சபையில் நீங்கள் நினைக்கலாம், நான் ஏதோ பாஸ்டர் சபைக்கு வந்து நான் போகிறேன், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளே நான் ஹேண்டில் பண்ண நான் தவித்து போகிறேன், எனக்கு பல ப்ரையாரிட்டிகள் உண்டு. I have many priorities in my life. I come to church to hear God's word, to receive his blessing, but my commitment is to my family, my commitment is to my job. God is speaking to you today. God is speaking to you today. In the past, if your path has taken you through the midst of a spiritual battle, then open your eyes today, my brothers and sisters in Christ. கண்களை திறந்து பாருங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். உங்களை தேர்ந்தெடுத்தவர் கர்த்தர். உங்களை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. Nobody is here by an accident. Never think you are here as a Christian by accident. Hallelujah. Am I speaking to you? Or hallelujah சொல்லுவோமா? கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நன்றாய் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். Every கிறிஸ்டியன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் பர்பஸ் இன் ஹிஸ் லைஃப் இன் ஹர் லைஃப். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் திட்டம் எறியாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இட் இஸ் அ டைம் டு கோ டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். இஃப் யூ டோன்ட் நாட் நோ வாட் பர்பஸ் காட் ஹேஸ் இன் யுவர் லைஃப், இட் இஸ் டைம் டு கோ டு த லார்ட். எந்த ஜபத்தை குறித்தும் எந்த திட்டத்தை குறித்தும் மேலானது ஒரு கிறிஸ்துவனுக்கு தெரிந்து கொள்வது என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய திட்டத்தை நீ அறியும் பொழுது உன் வாழ்க்கையின் ஓட்டம் கர்த்தரின் பாதைகளில் இருக்கும். ஹல்லேலூயா. யூ வில் நாட் ரன் அவே ஆன் ஆல் த டிஃப்ரெண்ட் டேஞ்சன்ஸ். யுவர் லைஃப் வில் நாட் பி அ ரவுண்ட் அபவுட் வே. யுவர் வே வில் பி ஸ்ட்ரெயிட். யுவர் வே வில் பி அ வே வேர் யூ ஆர் வாக்கிங் இன் த பாத் தட் காட் ஹஸ் சோசன் ஃபார் யூ. அண்ட் தட் path of a Christian walking in the way God has chosen for you is always a blessed path. அது ஆசீர்வாதத்தின் பாதையா இருக்கும். கர்த்தரின் பாதையில் நடந்து பார்த்திருக்கிறாயா? கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். When a man walks in the path of God, his life is a blessed life. அவன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அந்த மனிதனை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். அந்த மனிதனின் பிள்ளைகள் ஆசீர்வாதிக்கப்படுவான். அந்த மனிதன் சொசைட்டியில் கனப்படுத்தப்படுவான். பல காரியங்களில் கர்த்தரோடைய பிரதிபலிப்பு அந்த மனிதனின் வாழ்க்கையில் தெரியும். அது அவனை தேடி வருகிற ஆசீர்வாதங்களாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ இஃப் தேர் ஆர் சம் இன் சர்ச் டுடே ஹூ டூ நாட் நோ வாட் இஸ் காட்ஸ் பிளான் இன் யோர் லைஃப், it is the time for you to go to the presence of God. கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நீங்கள் போய் kneel down before him and say, Lord, what is your purpose in my life? என் வாழ்க்கையில் நீர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர்? If there are some in church today, especially those who are going through a spiritual battle, then God is specially speaking to you. He's saying, you are my son, you are my daughter, I have chosen you for a path. Satan is planning to thwart that. சாத்தான என்ன செய்கிறான்? உன்னோடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்க செய்ய வைக்கிறான். உன்னோடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை கைவிட்டான் என்ற குரல் உன் வாழ்க்கையில் கேட்கிறது. அந்த பொய்யை நீ கேட்காதே. கர்த்தரால் அழைக்கப்பட்ட மகன் நீ. எல்லையா எப்படி கர்த்தரால் அழைக்கப்பட்டவனோ அதே போல கர்த்தர் உன்னோடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. The first point is, God's children face spiritual battles. I want you to take this as a truth. நான் இல்லாததை இருக்கிறதை போல நான் சொல்லவில்லை. ஐ எம் நாட் குக்கிங் அப் அ ஃபேபிள். ஐ எம் நாட் டெலிங் யூ அ ஸ்டோரி. இஃப் யூ பிலீவ் இன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன், தென் யூ மஸ்ட் பிலீவ் இன் த பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ். பிகாஸ் அ மேன் ஆஃப் காட் ஃபைட்ஸ் அகேன்ஸ்ட் தீஸ் பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அண்ட் வென் யூ வாக் இன் த வே ஆஃப் காட், யூ கேன் பி ஷுர் தட் சேட்டன் வில் அட்டாக் யூ. அதே தான் எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் சாத்தான் செய்தான். எசபெலின் வாயின் மூலியமாக செய்தான். அந்த மனிதன் அதை பார்த்து தன் உயிருக்கே பயந்து இவ்வளவு துளைவாக ஓடி வந்து வனாந்தரத்துக்குள்ளாக போய் எல்லாவற்றையும் கைவிட்டு அவன் சொல்கிறான், கர்த்தாவே இது எனக்கு போதும். லார்ட், இட் இஸ் எனஃப், டேக் மை லைஃப் ஃப்ரம் மீ லார்ட் என்று அந்த மனிதன் அழுகிறான். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது சபையில் இருந்தீர்கள், கர்த்தர் சொல்கிறான், அது முடிவல்ல. The Lord says, that is not your end. Look what the Lord does to this prophet Elijah. என்ன செய்கிறான்? சூரை செடியின் அடியில் படுத்து கொண்டிருக்கிற இந்த மனிதனுக்கு கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்கள். அது செய்கிற காரியத்தில் எனக்கும் உனக்கும் ஒரு விடை உண்டு. There is an answer to some of us when we quickly meditate upon what God does to this prophet Elijah. ஒன்று ராஜாக்கள் 19:6 இதில் நீ பார்த்தீர்கள் என்றால், He looked around and there by his head was some baked bread over coals, a jar of water. He ate and drank and then he lay down again. இந்த வசனங்கள் படிக்கும் பொழுது ஒரு சாதாரண வசனமாக இருக்கும். When you read these words, it appears with very clarity. What it says, Elijah looked around. Suddenly he saw some food by his head. He ate that food and there was a jar of water. He drank it. And then he went back to sleep. There is something in here we must all understand. This is not the first time that the Lord is feeding the prophet Elijah. இதுவா முதல் தடவை எலிஷா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் போஷித்தது? சிறு நேரங்களுக்கு முன்பாக பார்த்தோம், காகங்களை வைத்து போஷித்தார். காகம் ஒரு மாம்சத்தை எடுத்து வர வேண்டும் என்றால் அது எப்படி இருக்கும்? It will be perhaps cold because the raven is carrying it. In that instance, the Bible says, Elijah went to the brook and from the brook he drank. அந்த இடத்தில் என்ன நடக்கிறது? அவன் அந்த ஆற்றுக்கு போய் அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று. ஆனால் இந்த இடத்தில் வசனங்கள் தெளிவாக இருக்கிறது. அவன் எந்த இடத்தில் படுத்து மிகவும் வேதனையோடு இருந்தானோ அவன் தலையிடத்திலேயே கர்த்தர் என்ன வைத்தாராம்? அவர் அப்பத்தை வைத்தாராம். அது வெறும் அப்பம் இல்லை, சூடான கற்களின் மேல் இருந்த அப்பத்தை வைத்தாராம். ஹல்லேலூயா. வாட் இஸ் காட் டூயிங் வென் ஹிஸ் சர்வன்ட் இஸ் இன் டிஸ்ட்ரெஸ், அழுது உடங்கி உடைந்து கிடக்கிற இடத்தில் கர்த்தரோட தயவு இன்னும் அதிகமாக அந்த மனிதன் மேல் இறங்குகிறது. ஹல்லேலூயா. அவன் எழுந்தரிக்க கூட இல்லை. அவன் தலையை தூக்கி பார்த்த பொழுது பக்கத்திலே அவனுக்கு அப்பத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த இந்த புருக், he had to go to the brook to drink the water. இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு ஜார் ஆஃப் வாட்டர் அவன் எங்கே படுத்திருந்தானோ அந்த அருகிலே தூதன் வைத்தானோ. ஹல்லேலூயா. ஈவன் த ஜார் ஆஃப் வாட்டர் வாஸ் நியர் பை எலைஷா. த பைபிள் சேஸ், மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், ஹியர் இஸ் மை செகண்ட் டேக் அவே பாயிண்ட் டு யூ. காட்ஸ் லவ்விங் கேர் அண்ட் இஸ் கம்ஃபர்டிங் பிரசன்ஸ் ஆர் எஸ்பெஷலி அபண்டன்ட் வென் யூ ஆர் அட் யுவர் லோவஸ்ட். நீ எப்பொழுது கீழே விழுந்து மிதிக்கப்பட்டு மிகவும் வேதனை என் மனிதனால் தள்ளப்பட்டு இருதயம் உடைந்து நீ காணப்படுகிறாயோ அந்த தருணங்களில் கர்த்தருடைய தயவு உன் வாழ்க்கையில் அதிகமாயிருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீர்கள்? மனிதனின் வார்த்தை உன்னுடைய மனதை புண்படுத்தும், மனிதனுடைய வார்த்தை உன்னை வெட்கப்படுத்தும், மனிதனுடைய வார்த்தை உன்னை சிறுமையாக்கி உன்னை கீழே தள்ளிவிடும். The word of God will, the word of man will make you small. It'll belittle you, it'll break you, it'll make you to nothing. But when you are in that position of nothingness, when you are a child of God, the Bible is very clear, God's compassionate love is more in those circumstances. Hallelujah. எத்தனை பேர் இப்படிப்பட்டு உணர்ந்திருக்கிறீர்கள்? Going through a spiritual battle, எல்லா திசைகளிலும் தோல்வி, எல்லா திசைகளிலும் குறைகள், எல்லா திசைகளிலும் வேதனைகளை நிந்தனைகள், நீங்கள் எது செய்தாலும் அதில் ஒரு தடை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் தடைத்து உன்னுடைய ஆவியை உடைப்பதற்காக சாத்தான் செய்து கொண்டிருக்கிற சத்துவின் காரியங்கள் தான் அந்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில். அந்த தருணங்களில் நீ இருக்கும் பொழுது கர்த்தரோடைய அன்பு உன்னை விட்டு விலகுவதில்லை. உனக்கு தேவையான போஷாப்பை கர்த்தர் உன்னிடத்திலேயே கொண்டு வந்து கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். நான் நம்புகிறேன் கர்த்தாவே, என்னுடைய நிந்தைகளின் மத்தியில், என்னுடைய சிறுமையின் மத்தியில், நான் எல்லாராலையும் தள்ளப்பட்ட இடத்தில், நான் ஸ்பிரிச்சுவல் பேட்டில் நடந்து கொண்டிருப்பவனும், ஒருவேளை என் கூட இருக்கிற என் மனைவியோ கணவரோ புரிந்து கொள்ளாமல் போய்விடலாம், என் சொந்தக்காரர்கள் அதை புரிந்து விடாமல் போய்விடலாம், ஒரு நண்பன் அதை புரிந்து விடாமல் போய்விடலாம். பெர்ஹாப்ஸ் my husband will not understand, perhaps my wife will not understand, perhaps my relative will not understand, perhaps my very close friend will never be able to see the path that I am crossing. But God says, my son, my daughter, I see the path you are walking in, I see the spiritual battle that you are going to, and when you are going through that spiritual battle, my compassion and love for you is greater. Hallelujah. கைவிடாத கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய தயவுகள் பெரிதாக இருக்கும் அந்த இடத்தில். அதை தான் எலியாவுக்கு அவன் செய்கிறான், அவர் செய்கிறார். The Bible says, the voice comes to Elijah. The voice says, get up and eat. எழுந்து உணவை உண்ணு என்று சொல்கிற ஒரு வார்த்தை. What does that word mean? It means the man of God who is going through a difficult time, in his bottommost moment of God, the one who will strengthen that man and bring up to where he needs to be and take him back to the place where he will shine, God will do that in that man's life. Oru manidhan seiyamattar, கர்த்தர் செய்வார். God will move mountains, God will move heaven and earth to come to the aid of they who love him. Hallelujah. ஒருவேளை நீ உடைந்து போயின்றிருக்க சபையில் வந்திருக்கலாம். Maybe you are going through this time, you feel this way, but God is speaking to you, my son, my daughter, I know the life you have lived, I know how you have stood for me, I know your testimonies, I know how honest and truthful you have been in your life, my eyes are not blind, my eyes are seeing you. என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், அந்த எழுந்து நீ சாப்பிடு என்று. Elijah gets up, he has a little bit of the bread and drinks the water, and the Bible says he goes back to sleep. Thirumbum andha manidhan udaindhadhukke thirumbi poguran. The Bible doesn't say he gets up strong. The Bible says he eats a little bit and he goes back to sleep. He continues to be in his position of downness. Hallelujah. The Bible is very clear in the book of 1 Kings 18, the 19, the Bible says the second time God wakes up Elijah. And if you read those verses very carefully, it is the second time when he gets up and he eats the bread and drinks the water, he rises up and stands. Hallelujah. அவன் எழுந்து நிற்பது இரண்டாவது முறையாக அவன் போஷத்து, when he eats the bread and drinks the water, he rises up and he stands. வேதத்தில் கடைசியாக நான் சொல்லி முடித்து விடுகிறேன். What does Elijah do? God comes to his weak position. God strengthens this man. The Bible says he stands up on his own feet. Elijah doesn't go back to Israel. The Bible says he traveled another 40 days into the wilderness. இன்னும் 44 நாட்களாக வனாந்திரத்திற்குள்ளாக கடந்து சென்று எங்கே செல்கிறான்? ஹோரேப் மலைக்கு செல்கிறான். ஹல்லேலூயா. He goes even more down south, running away from Jezebel. He is still not convinced that God will help him. போஷித்த கர்த்தருக்கு நம்பாமல் அந்த எசபலை விட்டு ஒரு நாள் வனாந்தரத்துக்குள்ளாய் சென்று களைத்த மனிதன் தன் பலனடைந்த பிறகு என்ன செய்கிறான்? வேதத்தில் எழுதியிருக்கு 19வது ராஜாக்கள் புத்தகத்தில், 40 நாட்கள் வனாந்தரத்தை கண்டு ஹோரே மலைக்கு போய் வேதத்தில் எழுதியிருக்கு, அங்கே இருக்கிற ஒரு குகைக்குள் அவன் ஒளிந்து கடந்தான் என்று. He hides in a cave, still fearing for what is happening to him. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த இடத்தில் கர்த்தர் அவரை சந்திக்கிறார். கர்த்தர் அவரை சந்தித்து எலியா இடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், இந்த இடத்தில் என் மகனே நீ என்ன செய்கிறாய் என்று. யூ சீ தோஸ் வேர்ட்ஸ், த வேர்ட்ஸ் டசன்ட் சே டோன்ட் பி அஃப்ரேட் அலைஜா, த வேர்ட் டசன்ட் சே ஐ வில் ப்ரொடெக்ட் யுவர் லைஃப் அலைஜா, த வேர்ட் டசன்ட் சே ஒய் ஆர் யூ ஃபியரிங் ஜெசபல், இன் அ ஃபியூ டேஸ் டைம் ஷீ இஸ் கோயிங் டு கம் டு அவர் எண்ட். But the Lord looks at Elijah and he says, what are you doing here? இங்கே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? Hallelujah. Those of you who are going through such a battle in your life, perhaps in the midst of that battle, at times you have been strengthened by God. You feel strengthened, but you are in the wrong place. You are not in the place where God wants you to be. Hallelujah. Where does God wants Elijah to be? God wants Elijah to be in the midst of Israel. ஏனெனில் அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவனுடைய வேலையை இஸ்ரேல் ஜனத்தார் மத்தியில் தான் அவனுடைய வேலை. அவன் கர்த்தர் தருகிற வார்த்தைகளை கேட்டு தன் ஜனத்தாருக்கு சொல்வது தான் அவனுடைய வேலை. பயந்து ஓடி ஒளிவது அவனுடைய வேலை அல்ல. கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்கிறான், வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், இந்த இடத்தில் நீ என்ன செய்கிறாய் என்று சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஐ ஆம் கோயிங் டு பாஸ் பை, என்னுடைய சமூகம் கடந்து செல்ல போகிறது, நீ வந்து அதை பார் என்று எலியா இடத்தில் சொல்கிறார். அநேக முறை இந்த வேத வசனங்களை நாம் வாசித்து இருக்கிறோம். அந்த வேத வசனத்தில் த பைபிள் சேஸ் தேர் வாஸ் கிரேட் பவர்ஃபுல் விண்ட், ஒரு காற்று அடித்ததாம், ஒரு காற்றிலே பாறை கல்லுகள் உடைந்ததாம், பர்வதங்கள் எல்லாம் பிளந்து போனதாம். த பைபிள் இஸ் டிஸ்கிரைபிங் Elijah in the cave in Mount Horeb. In that cave, he experiences a wind. ஒரு காற்று அடிக்கிறது. காற்று அடித்து கூரை பிஞ்சு போனதை நம்ம பார்த்துருப்போம். காற்று அடித்து நம்ம வீட்டுகளெல்லாம் ஓவர் டேங்க் அடித்து போனதை நம்ம பார்த்துருப்போம். காற்று அடித்து தொப்பிகள்லாம் கலந்து போய் நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்தில் வேதம் தெளிவாக சொல்கிறது. Bible talks about a wind which is so powerful that it split the rocks. A wind that was so powerful that it split the mountains. Second, the Bible says there was an earthquake. ஒரு நிலநடுக்கம் நடந்தது என்று. மூன்றாவது எழுதியிருக்கு, அந்த நிலநடுக்கத்தின் முன்பாக ஒரு அக்னி அந்த இடத்தில் வந்தது என்று. இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால், the Bible says something here which is baffling. This is my last point and I am finished. The Bible says the Lord was not in the wind. The Bible says the Lord was not in the fire. The Bible says the Lord was not in the earthquake. And then the Bible says there was a gentle whisper. And when Elijah hears that gentle whisper, he comes to the mouth of the cave. அதுவரைக்கும் குகை உள்ளாக அந்த மனிதன் வெளியே வரவில்லை. அந்த மெல்லிய சத்தம் கேட்டவுடன் வேதத்தில் எழுதியிருக்கு, அவன் குகையின் வாயில் வந்து நிற்கிறான். அப்பொழுது வேதத்தில் இருந்து கர்த்தர் அந்த மெல்லிய சத்தத்தில் இருந்தார் என்று. ஹல்லேலூயா. இதற்கு அர்த்தம் என்ன என்று நீங்கள் தெரிந்து, இஃப் யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் திஸ், யூ ஷுட் லுக் அட் இட் ஃப்ரம் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் எலைஷா. This is a man who did something dramatic amongst the prophets of Baal. கள்ளத்தீர்க்கதரிசியின் முன்பாக அவர்களை ஒரு நாள் முழுவதுமாக ஆர்கோஷம் போட வைத்து அவர்களுடைய தேவன் அந்த வானத்திலிருந்து தீ இறக்கி அந்த பலியை டு கன்சியூம் தி சாக்ரிஃபைஸ் எலிஷா கிவ்ஸ் த ஃபால்ஸ் ப்ராஃபிட் அ ஹோல் டே. வேதத்தில் எழுதிய காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் ஆர்கோஷம் போட்டார்களாம். தீஸ் பீப்புள் ஷவுட்டட் அண்ட் ஷவுட்டட் டு பால் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங், நத்திங் ஹேப்பன்ட். Elijah stands up eventually. He says, pour water on that sacrifice. Neriya thanni uthu vekkirar. Appozhu solugirar, Lord, so that these people will know, may your power ignite that sacrifice. வேதத்தில் எழுதியிருக்கு 10வது அதிகாரத்தில் வானத்திலிருந்து தீ வந்து அந்த இட் கன்சியூம்ஸ் த சாக்ரிஃபைஸ். பார்த்தவர்களாக வியந்து போகிறார்கள், இதுதான் தெய்வம் என்று. Elijah did something dramatic. to draw the attention of the people around. But God was teaching him something in the cave in Horeb. And God is teaching you and me too, as my last point, something when we are in the midst of spiritual battles. The hand of God not always will be revealed in something dramatic in your life. When you are going through that difficult time, many a times we have that expectation. ஏதோ ஒரு பெரிய காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும், கர்த்தர் என் வாழ்க்கையில் இடப்பட்டார் என்று எனக்கு நன்றாய் தெரியும் என்று. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சில சமயங்களில் என்னுடைய மெல்லிய சத்தத்தின் மத்தியில் நான் உன் வாழ்க்கையில் இருப்பேன். Sometimes we miss that soft voice of the Lord when we are going through a difficult path. If some of you are here and perhaps might have missed that soft sound voice, then God is speaking to you. It is time to open our ears and hear that soft voice of God. And the melliya sathathai ketpadarku kathar nammidathila pesugirar. And the melliya sathathil enna solgirar, nee vanda valiye thirumbi po endru solgirar. The Lord tells Elijah, go back the way you came. எந்த வழி? 40 நாள் வனாந்திரம், ஒரு நாள் பெர்சிபாலிருந்து நார்தர்ன் இஸ்ரேலுக்கு அவன் போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்வார். எதுவுமே சொல்லவில்லை, உன் உயிரை தப்பு வைப்பேன், ஜெசபெல் உன்னை சாவடிக்க மாட்டேன், எதுவும் சொல்லவில்லை. ஹி சேஸ், கோ பேக் த வே யூ கேம். த பைபிள் சேஸ் எலைஷா டஸ் தட். காட் கிவ்ஸ் எலைஷா 3 prophecies. ஹி சேஸ், ஆன் யுவர் வே கோ டு அசிரியா அண்ட் அனாயிண்ட் அ கிங் தேர், கோ டு இஸ்ரேல் அண்ட் அனாயிண்ட் அ கிங் தேர். அண்ட் ஹி சேஸ், டேஸ் ஆர் கம்மிங் when there will be nobody. நீ சொன்னல, என்னை மட்டும் விடுவிச்சு வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் சாவடித்தார்கள், எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 7000 ஜனத்தை நான் வைத்திருக்கிறேன், நீ திரும்ப போ என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அண்ட் இஃப் ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ வாண்ட் டு ஃபாலோ த ஸ்டோரி, இஃப் யூ ரீட் த புக் ஆஃப் 1 Kings அண்ட் 2 Kings, எவ்ரி வேர்ட் ஆஃப் ப்ராஃபஸி தட் காட் கிவ்ஸ் டு எலைஷா ஹீ ஃபுல்ஃபில்ஸ். ஹீ கோஸ் அண்ட் அனாயின்ஸ் த கிங். த லார்ட் யூசஸ் தட் கிங் டு டிஸ்ட்ராய் த நேஷன் இஸ்ரேல். Within Israel, he raises up another king. Amongst the fighting, they are destroyed. God chooses a small group of people, a remnant, and God builds his kingdom up. Hallelujah. My brothers and sisters in Christ, sometimes God speaks to us in a small, still voice. In the midst of our troubles, we must listen to that soft sounding still voice of God, because in his words, when he speaks to us, it is more awesome than spectacular things that we expect. Hallelujah. My brothers and sisters in Christ, we started with the book of King, 1 Kings chapter 19 verses 4. In 1 Kings 19:4, we only looked at a small part. ஒரு சிறிய வசனத்தை தான் பார்த்தோம், மூன்றே மூன்று வார்த்தைகளை தான் ஆங்கிலத்தில் பார்த்தோம். ஐ ஹேட் எனஃப் என்று சொன்ன ஒரு வார்த்தை, போதும் கர்த்தாவே என்று. அந்த வார்த்தையை வைத்து அந்த மனிதன் ஏன் சொன்னான், யாரிடத்தில் சொன்னான், அவன் சொன்னதுக்கு விளைவுகளுக்கு என்ன, அந்த விளைவுகளுக்கு நிமித்தம் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் செய்ததும், அவன் வாழ்க்கையை அவனை ஒரு கருவியாய் பயன்படுத்துவதை எல்லாம் நாம் பார்த்தோம். ஒருவேளை இன்றைக்கு சபையில் ஐ ஹவ் இனஃப் என்று சொல்லி கொண்டிருக்கிற யாராவது இருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறான். கஷ்டமான பாதையில் நீ நடந்து கொண்டிருக்கிறாயோ என் மகனே, என் மகளே, நீ என்னை நேசித்ததன் நிமித்தமாக நிந்தனையின் பாதையில் யாராவது நடந்து போகிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், துணை நிற்கிற கர்த்தர் நான், உன்னோட நிந்தையின் மத்தியில் என்னுடைய அன்பும் நேசமும் அதிகமாயிருக்கும். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும் வரை உன்னை நான் கைவிடுவதில்லை, ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. எந்த புயல் வந்து தாக்கட்டும், யாரோட வார்த்தை உன்னை வீழ்த்தட்டும், ஒரு தருணமும் அசைந்து போகாதே. கர்த்தரோட பிள்ளை, நீ நடக்கிற பாதையில் நீ நடந்து போ. யார் உன்னை தீர்த்து சொன்னாலும், ஹூஎவர் இன்சல்ட்ஸ் யூ, ஹூஎவர் டிஸ்ட்ராக்ட்ஸ் யூ ஃப்ரம் த பாத் தட் யூ ஆர் வாக்கிங் இன், சியர் அப் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் கிரைஸ்ட், வாக் இன் த பாத் ஆஃப் காட், டோன்ட் கிவ் அப். For you are an instrument in God's hand, and through your life there will come a day when God will be glorified. Hallelujah.